யாரு சொர்க்கவாதியா இருக்கிறாரோ, யாரு சொர்க்கவாதியா இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்குரிய அமல் செய்தது லேசாக்கி கொடுக்கப்படும் என்றார். யார் நரகவாதியா இருக்கிறாரோ அவருக்கு நரகத்துக்குரிய அமல் தான் லேசாக்கி கொடுக்கப்படும் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டப்படித்தான் சகல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கலா கதிரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமந்து பில்லாஹி வ ரசூலிஹி என்ற அந்த தொடர்ல வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, எங்களுக்கு நடக்கக்கூடிய நலவுகளும் கெடுதிகளும் அது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் படித்தான் என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஈமான்ல எந்த மாற்றமான கருத்தும் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிடத்திலிருந்து முயற்சிகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதன் முயற்சி செய்வதன் மூலம் அல்லாஹ் நல்ல முடிவுகளை செய்கிறான். முயற்சிகள் நல்ல நீயத்தோடு நல்ல எண்ணத்தோடு முயற்சிகள் செய்யப்பட்டால், அந்த முயற்சிகள் வெற்றிகரமாக சக்சஸாக அமையாவிட்டாலும் கூட அந்த முயற்சி செஞ்சதுக்காக ஒரு தனி நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். முயற்சி செஞ்சு அது சரியாக அமைந்தால் அதுக்கு ரெண்டு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே முயற்சிக்கு என்று ஒரு தனி கூலியை அல்லாஹ் தர வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நன்மையை தீமையை தெளிவுபடுத்தி, நன்மையை தீமையை விளங்கிக் கொள்வதற்காக நல்ல புத்தி விளக்கங்களையும் கொடுத்து, அந்த நல்லதை அடைந்து கொள்வதற்கு உடல்ல சக்தியையும் உறுப்புக்கள சக்தியையும் தந்து, கெட்டதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு தேவையான அறிவுகளை புத்திகளை விளக்கங்களையும் தந்திருக்கிறான். எனவே ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் முயற்சி செய்யுங்கள். குர்ஆன்லே பல இடங்கள்ல யாரு முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் வல்லதீன ஜாஹதூ ஃபீனா லனஹ்தியன்னஹும் ஸுபுலனா, யார் எங்கட வழியில முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு பல வழிகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹிதாயத் என்றது அல்லாஹ் கையில உள்ளது. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான், யஹ்தி மன் யஷா, அவன் நாடக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறானா. وَلَوْ شَاءَ اللَّهُ لَهَدَى النَّاسَ جَمِيعًا, அல்லாஹ் நாடி விட்டால் எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடுத்து விடுவார். தூங்கி எழும்ப கோல, இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா, இந்த அவ்வளவு கோடி மக்களும் இரவேல தூங்கி காலையில் எழும்ப கோல முஸ்லீம்களாக எழும்ப வைக்கேலும் அல்லாவுக்கு, அல்லாவுக்கு அப்படி செய்யலும். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் முயற்சியை எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில் முயற்சி செய்வதற்கென்று அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்பினான். அந்த ரசூல்மார்கள் மக்களுடைய காலடிக்கு சென்று அல்லாஹ்வை ஆகிரத்தை எடுத்து சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவட சிறந்த படைப்பே இல்லை. அல்லாஹ்வால படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களையும் சிறந்தவர், மேலானவர், உயர்ந்தவர், கண்ணியமானவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு நெருக்கமான மஹப்பத்துக்குரிய நபிய மக்கள காலடிக்கு அனுப்பி மக்களால் அடிவாங்க வைத்தான். நபியுடைய உடல் என்று ரத்தம் ஓட்டப்பட்டது. லக்கத் ஊதீது பில்லாஹி மா லம் யூத் அஹத், இந்த தீனுக்காக அல்லாஹ்வுக்காக நான் நோவிக்கப்பட்டத போல இந்த உலகத்துல யாரும் நோவிக்கப்பட இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஏன் அல்லாஹ் அப்படி செய்யணும், அல்லாஹ்ட நாட்டு அப்படித்தான் எல்லாம் நடக்குதுன்னா முயற்சி ஒன்று தேவையில்லைன்னு வந்துடுவேன். இல்ல மேலான சொல்லு, முயற்சி ஒன்று கட்டாயம் தேவை. இதைத்தான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் தனக்கு முன்னால இருக்கக்கூடிய நேரத்தில், அது அவங்களுக்கு மட்டும் சொன்ன புத்திமதி அல்ல, முழு உலக மக்களுக்கும் உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்ட கருத்து தான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்ல யாரும் அவருடைய முடிவு சொர்க்கம் அல்லது நரகம் என்று முடிவு செய்யப்படாம எழுதப்படாம உங்கள யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. உங்கள அவ்வளவு பேருடைய முடிவும் சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யப்படாத யாருமே இல்லை. எல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வால் எழுதப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படி ஏற்கனவே அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். அல்லாஹ் வச்சபடி எல்லாம் நடக்கும், அல்லாஹ் எழுதின மாதிரி நடக்கும், அதனால நாங்க அமல் செய்ய தேவையில்லை, அமல்களை விட்டு விடுகிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. முடிவு செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது, அதனால நாங்க அமல் செய்ய தேவையில்லை, அமல்களை விட்டுறோம், அல்லாஹ் வச்சபடி நடக்கும் என்று இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுக்க இல்ல, மாற்றமாக சொன்னாங்க நீங்க அமல் செஞ்சு கொண்டே இருங்க, நீங்க அமல் செஞ்சு கொண்டே இருங்க, நல்ல நன்மையான காரியங்களை செஞ்சு கொண்டே இருங்க. யார் எதற்கு படைக்கப்பட்டாரோ அதற்கு அதற்கு அது அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்குள்ள அதை விளக்கமா விளங்கப்படுத்தினாங்க. யாரு சொர்க்கவாதியா இருக்கிறாரோ, யாரு சொர்க்கவாதியா இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்குரிய அமல் செய்வது லேசாக்கி கொடுக்கப்படும் என்றார். அவருக்கு நன்மையான காரியங்களை செய்வதில் விருப்பம் ஏற்படும், ஆசை இருக்கும், அதுக்கு அவர் முயற்சி செய்வார், அந்த அமல்களை செய்வதற்கு அல்ல அவருக்கு லேசாக்கி கொடுப்பான். இப்படி அவர் சொர்க்கவாதியா இருந்தால் அவருக்கு சொர்க்கத்துக்குரிய அமல் லேசாக்கி கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. யார் நரகவாதியா இருக்கிறாரோ அவருக்கு நரகத்துக்குரிய அமல் தான் லேசாக்கி கொடுக்கப்படுவே. பாவம் செய்வது தான் விருப்பமாயிருக்கும், மாற்றம் செய்வது தான் விருப்பமாயிருக்கும், பாவத்தில தான் இன்பம் இருக்கும் அவருக்கு, பாவம் செய்வது அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்கட உள்ளங்கள்ல கைய வச்சு நாங்களே கேட்டுக்கொள்வோம், எந்த நிலைமை எப்படி இருக்குது, எனக்கு அமல் இபாதத்துல இன்பம் இருக்குதா, நன்மையான காரியங்கள் செய்வது விருப்பமாயிருக்கிறதா, தொழுவது விருப்பமாயிருக்குதா, அல்லாஹ் அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்வது எனக்கு விருப்பமாயிருக்குதா வெறுப்பாயிருக்குதா, நாங்களே எங்கட உள்ளங்கள்ல கைய வச்சு கேட்டுக்கொள்வோம், எங்கட நப்சோட நாங்களே பேசிக்கொள்வோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியங்களை செய்வதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நன்மையான காரியங்களை செய்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இல்லை, அவனே உண்டாக்கி அவனே உருவாக்கி அவனே உறுப்புகளை கொடுத்து அவனே தாயுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்து தாயுடைய வயிற்றுல வச்சு சாப்பாடு கொடுத்து தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியாக்கி அந்த நேரத்திலையும் சாப்பாடு கொடுத்து இவன் உடல் உறுப்புகள் எல்லாம் சக்தியை கொடுத்து அல்லாஹ் தானே கொடுத்தான். எந்த உம்மவாலையாவது பிள்ளைய பார்க்க வைக்கலுமா, கல்ல பார்வையை கொடுக்கலுமா, காதை கேட்க வைக்கலுமா, நடக்க பிடிக்க வைக்கலுமா, ஒன்றும் செய்யல ஒரு தாயால தகப்பனால. அதெல்லாம் அல்லாவால தான் அந்த சக்திகள் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில அவனே எங்கட உடல்ல சக்தியை கொடுத்து எங்களை எங்களுக்கு உண்ண தந்து குடிக்க தந்து வாழ்க்கையை தந்து எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து, மேலான சகோதரர்களே, அவனே எங்களை மௌத்தாக்கி மரணிக்க செய்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது எங்களை நரகத்துக்கு அனுப்ப, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவனோட மோதக்கூடியவங்க முட்டக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்க என்றா எங்களுக்கு சில நேரம் அப்படி சொல்ல, அவனுக்கு காசுக்காண்டி அல்லாஹ் இப்படி செய்யறான். அல்லாஹோட அல்லாஹுக்கு நிகர் யாருமே இல்லை, அவன் தனித்தவன், அவன் சக்திக்கு நிகரான சக்திகள் யாரிடத்திலுமே இல்லை. அவன் அஸ்தமி பார்க்கக்கூடியவன் என்றா அவன் பார்வையை போல யாருக்கும் இல்லை பார்வை. ஒரே நேரத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு வானத்துக்கு மேல உள்ளவைகள், ஏழு பூமிக்கு உள்ளவைகள், ஏழு பூமிக்கு கீழே உள்ளவைகள், இந்த ஒவ்வொரு வானத்துக்கு எழப்பட்ட படைப்பினங்கள் என்னென்ன இருக்குதோ, அதே போல இந்த மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்கள், மிருகங்கள், கடல்ல வாழக்கூடிய மீன்மச்சங்கள், வன விலங்குகள், சகல படைப்பினங்களுடைய சப்தங்களையும் ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த அவ்வளவு படைப்பினங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். அவனுடைய பார்வை இப்படியா இருந்த பார்வை, அவனுடைய அறிவு அதுக்கு நிகர் எதுவும் யார் அறிவும் கிடையாது. ஒரே நேரத்தில் சகல நிலைமைகளையும் விளங்கிக் கொள்ளக்கூடியவன். அதனால தான் லைத்தக்க மிஸ்லிஹி, அவனுக்கு அவனை போன்று யாருமே இல்ல, அவனுக்கு நிகராக யாருமே இல்ல என்று அவனே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களிடத்தில் இருந்து முயற்சிகளை எதிர்பார்க்கிறான். எங்கட சிறிய முயற்சியின் மீது பெரிய குழிகளை தாரான். சும்மா யோசிச்சு பார்த்தா மௌத்துக்கு பின்னால நாங்க வாழப்போற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் சொர்க்க பாக்கியங்களை தந்தருள்வானாக. அந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்க போறோம், மௌத்தே இல்லை என்றுதான் குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த நிரந்தரமான வாழ்க்கையில நிரந்தரமா அந்த இன்பங்களை பாக்கியங்களை அனுபவிச்சு கொண்டே இருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவ்வளவு அழிவு முடிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கையில இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு காலம் அமல் செய்யணும்? குறைஞ்சது ஒரு 5000-10000 வருஷமாவது அமல் செய்யறதுக்கு அல்ல எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கோம். அவன் இரக்கமுள்ள நாயன். அப்படி நீண்ட காலங்கள் அமல் செய்யறதை அல்ல எதிர்பார்க்காம மாற்றமாக மிச்சம் காலத்தை சுருக்கி இப்போ ஒரு 50-80 வருஷ வாழ்க்கையை தந்து அல்லது ஒரு 100 வருஷ வாழ்க்கையை தந்து என்ன செஞ்சான் தெரியுமா? சில அமல்கள் அல்ல எங்களுக்கு சொல்லிருக்கிறான். அந்த அமல்களுக்கு தரக்கூடிய கூலிய பார்த்தா மிகப்பெரிய கூலியா அல்ல தார. சின்ன சின்ன முயற்சியின் மீது பெரிய கூலிய தாரான். ஒரு மையத்து தொழுகையில கலந்து கொண்டா ஒரு தீராத் நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தீராத் என்றா உஹது மலை அளவு நன்மை. உஹது மலை என்றது கிட்டத்தட்ட 6.5-7 கிலோமீட்டர் தொடர்ச்சியான ஒரு மலை. மையத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு நன்மை இல்ல, மையத்துல ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றதுக்கு தான் நன்மை சொல்லப்பட்டிருக்கு. நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணோம்னு அதுக்கு தான் தலைய காட்டிட்டு வாரதெல்லாம் இல்ல, எங்களுக்கு நன்மை கிடைக்கணுமே. நன்மை எப்ப கிடைக்கும்? ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டா. அடுத்தது அந்த ஜனாசா தொழுவிச்சத்துக்கு பின்னால் அதை பின்தொடர்ந்து சென்று அடக்கி முடிக்கும் வரைக்கும் இருந்தால் இன்னொரு கீராத் நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரெண்டு கீராத்துடைய நன்மை கிடைக்குது. ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து அதை அடக்கும் வரைக்கும் இருந்தால் ரெண்டையும் அடையணுமே தான் மிச்சம் நல்ல இல்ல ஒன்றையாவது அடைஞ்சு கூட பார்ப்போம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இப்படி ஒவ்வொரு அமலுக்குள்ள சிறப்புகள் நாங்கள் அடிக்கடி பயான்கள்ல ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன முயற்சிக்கு மிகப்பெரிய கூலிகள் அல்லாஹ் தாரா. அவன் எங்களோட வச்ச இறக்கத்தின் காரணமாகத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அல்லாஹ் முயற்சியை எதிர்பார்க்கிறான். ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் என்றா, ஹிதாயத் என்றா அவருக்கு நேர்வழி கிடைக்கணும் என்றா குறைஞ்ச முயற்சி என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்துல வரணுமா, நான் திருந்தோனுமே, நான் நல்லவன் ஆகணுமே, எனக்கு செய்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை உடணுமே என்ற ஒரு கவலை, அப்படி ஒரு சிந்தனையாக உள்ளத்துல வந்தாலே போதும், அல்ல அதுக்கு அதுக்குள்ள வழியெல்லாம் அல்ல அமைச்சு கொடுக்கிறான். ஒன்று ஒரு நல்ல கூட்டாளி அமைச்சு கொடுப்பான். அந்த நல்ல கூட்டாளி மூலம் இவர் தெரிந்துடுவார். அல்லது சில கஷ்டங்களை கொடுப்பான், அந்த கஷ்டத்தை வச்சு அவர் திருந்துவார். அல்லது யாருக்காவது மௌத்தை கொடுத்து அந்த மௌத்தில இருந்து மௌத்தோட திருந்துறவங்க எவ்வளவு பேர். அல்லது பொருளாதார வியாபாரங்கள்ல சில நெருக்கடிகளை உண்டாக்குவான், அந்த நெருக்கடி அவருடைய இதயத்துக்கு சில நேரம் காரணமாக அமையும். இப்படி பல காரணங்களை இவருக்கு உருவாக்கி இவர் திருந்தோம் என்ற ஆசை இருக்குது, இவர் நல்லவன் ஆகும் என்ற ஒரு கவலை உள்ளத்துல வந்து விட்டது. அதனால் அதுக்குள்ள வழியா எல்லாம் வச்சு கொடுப்பான். அவ குறைஞ்சல் என்ன வரணும்? நான் நல்லவன் ஆகணுமே, திருந்தோனுமே, எனக்கு செய்கிற இந்த பாவங்கள் ஹராம், இந்த கெட்ட செயல்கள் இல்லாம போகணுமே என்ற ஒரு கவலை வந்தாலே போதும் மேலான சோதர்களே. அதே அதுவும் ஒரு முயற்சியில கடைசி முயற்சி அதுதான். முயற்சி நிறைய இருக்குது, அதுல ஆக கடைசி முயற்சி எண்ணத்திலேயாவது வரணும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான கால வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை, நன்மை என்றது எங்கட அன்றாட வாழ்க்கையிலே நன்மை நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாலே விளங்கப்படுத்திருக்கிற எங்கட ஒவ்வொரு செயலையும் நன்மையா மாத்திக்கொள்ளும். சினோரு மாற்றம் ஒன்று உண்டாக்கணும், எண்ணங்களை சீராக்கிக் கொள்ளணும். எண்ணம் உள்ளத்த வார எண்ணம் இருக்கிற நீயத் அதுவும் ஒழுங்காகணும். எண்ணத்தை சீராக்கிக் கொண்டே செய்யக்கூடிய வேலைகளை முறையா செய்வோமா இருந்தா அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் நன்மை தந்து கொண்டே இருப்பார். பார்வையால நன்மை கிடைக்குது, எட்டுக்கள் எடுத்து வைக்கிறதால நன்மை கிடைக்குது. நாங்க எல்லாம் பஜாருக்கு வந்திருக்கிறோம், வேளாண் சொல்ல பஜாருக்கு நான் அதாவது ஒரு ஹலால சம்பாதிக்கணும், எங்க மனைவி மக்களுக்கு உண்ண குடிக்க கொடுக்கணும், எங்க தாய் தந்தையரை பார்க்கணும், எங்க சொந்த பந்தங்களை கவனிக்கணும், எங்க எளியோர்களுக்கு உதவி செய்யணும். இந்த நீயத்தோட உப்ப இது வெளியிறங்குறார். இவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் நன்மை எழுதப்படும். மேலான சோதனை ஒவ்வொரு இடத்துக்கும் நன்மை எழுதப்படும். வாகனத்தை ஏற போல அந்த முறையாக ஏறுறார், சுண்ணத்தான முறையில் ஏறுறார். வீட்டுல இருந்து வெளியிறங்க போல பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்லா வலா குவ்வத இல்லா பில்லாஹ் சின்ன துவாக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த துவா ஓதின உடனே கையான ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு மலக்கு சொல்றார் குஃபீத வ உஃபீத வ ஹுதீத, உங்களுக்கு இந்த துவாவே உங்களோட பாதுகாப்புக்கு போதும். அல்லாஹ் உங்க நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள் என்று மலக்கால ஒரு பதில் வருவீர்கள். இந்த துவா ஓதின உடனே வரக்கூடிய நேரத்துல வாகனங்கள்ல ஏறுறது, அது அது அடுத்தது போக்குல வரக்கூடிய நேரத்துல மக்கள் போறாங்க வாராங்க, சிரிச்சுட்டு போறது, ஒருவரை பார்த்து கொண்டு சிரிச்சு போடுறது, அதுவும் சதக்காஜி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம்களா இருந்தா சலாத்த சொல்லி போடுறது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா 10 நன்மை, வரஹமத்துல்லா என்றா 20 நன்மை, பரக்காத்து என்றா 30 நன்மை. 30 நன்மை துவா உண்டாது. சிலவங்க சலாம் சொன்னாலே அதுக்கு பதிலா சலாத்த விளங்க இல்லை. சிலர்கள் சலாத்துடைய கருத்தை விளங்க இல்ல. சலாமே ஒரு துவா தன்மையிலான சோதர்களே, சலாம் ஒரு துவா. இது எல்லா இடத்துலயும் சொல்லும், மையத்தூட்லையும் சலாம் சொல்லும், கல்யாண வீட்லையும் சலாம் சொல்லும், பஜார்லையும் சலாம் சொல்லும், குட் மார்னிங் என்ற வார்த்தைய எல்லா இடத்துலயும் சொல்லாது. ஒரு சாவுட்ல போயிட்டு குட் மார்னிங் என்று சொல்ல இயலாது. அந்த வார்த்தை அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்ல. ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் என்றது அது அந்த இடத்துக்கும் பொருந்தும். துவா ஒன்று செய்யும் சலாம் என்றது அது அல்லாவுடைய ஒரு வார்த்தை. 99 திருநாமத்தில் உண்டு சலாம். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அங்கனுக்கு நன்மை கிடைக்குது. நாங்க ஒரு வாகனத்துல வாரதா இருந்தா எங்களுக்கு அறிமுகமானவங்க அல்லது எங்களுக்கு தெரியும் இவங்களால ஒரு பிரச்சனை இல்லை என்றா அந்த வாகனத்துல ஏற்றி கொண்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி விடையலும் வேண்டாம், அதுவும் ஒரு நன்மையா மாறும். அதுலயும் அந்நிய சகோதரர்களா இருந்தா நாங்க அப்படி ஒருவரை வாங்கலே போவோம், நாங்களும் இந்த வழியிலே தான் போறேன் என்று அவரை விரும்பினால், அவர் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருந்தால் நாங்க ஏற்றி கொண்டு போறதுல எந்த தவறும் இல்லை. அதால் என்ன நடக்கும் என்றா அவருடைய உள்ளத்துல முஸ்லீம்கள் மீது ஏதாவது வெறுப்பு இருந்திருந்தா இந்த செயலால் அந்த வெறுப்பு இல்லாம போயிடும், அவருடைய உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம் உருவாகும். கண்ணியமான சகோதரர்களே, வசாருக்கு வரக்குள்ள 4 கலிமா ஓதுங்க வந்திருக்கிறேன். அதுக்கு நிறைய சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்துல அதை நேர்மையா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க, நம்பிக்கையா செய்யுங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, மோசடி செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, பொய் சத்தியம் செய்யாதீங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல நிறைய வந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனாதியுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபியுடைய காலத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. கையான ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல வந்திருக்கு. மலக்குல் மௌத் ஒரு மனிதனிடத்துல வந்தார், அவங்க உயிரை எடுக்க, உயிரை கைப்பற்ற. அவர்கிட்ட கேட்டார், நீங்க ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறீங்களா? லா ஆலம், எனக்கு தெரியாது, நான் ஒரு நன்மை ஒன்று செஞ்சது எனக்கு தெரியாது, அப்படி ஒரு ஞாபகத்திலே இல்லை. கொஞ்சம் இன்னும் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கிறீங்களா? திரும்பவும் அதே பதில சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், எனக்கு நினைவிற்கு நான் வியாபாரம் செய்யக்கூடியவனா இருந்தேன், பிசினஸ் பண்ணக்கூடியவனா இருந்தேன். அதே அந்த நேரத்தில் நான் பலர்களுக்கு கடன் கொடுத்திருந்தேன், வசதி உள்ளவங்களா இருந்தா அவங்களுக்கு டைம் கொடுப்பேன் அந்த கடனை தாரத்துக்கு, வசதி இல்லாதவங்களா இருந்தா அவங்களால் அந்த கடனை தந்து கொள்ள ஏழாண்ட ஒரு நிலைமை இருக்குமா இருந்தா அவங்கள நான் மன்னிச்சிருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த செயலாளர் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஒரு அமல் இது. ஏதாவது ஒருவராய் இருக்கிறார், எங்களுக்கு நல்லா விளங்குது, ஒன்றிருக்கிறது வச்சு கொண்டு இருந்து அடிக்கிறது, அதல்ல. இது தர ஏழும், அதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது என்று அவர் சந்தாவணும். தர ஏழாவது ஒருவராயிருந்தா எங்களுக்கு நிலைமை விளங்குது, அவரை போட்டு கஷ்டப்படுத்தாம எங்களுக்கு ஜகாத்துல அதுக்குள்ள ஏற்பாடையும் செய்யணும். அவர் அப்ப கடனாளியாயிருக்கிறார், ஜக்காத்துக்கு தகுதியானவராயிருக்கிறார் என்ற அடிப்படையில அவருக்கு எங்கட ஜக்காத் தள்ளியை கொடுத்து எங்கட கடனை எடுத்துக்கொள்ளும், அதுக்கு ஒரு வழியையும் செஞ்சு கொள்ளும். எல்லாத்தையும் எங்களால மன்னிக்கலாம். எங்க ஒத்தர் 1 லட்சம் எங்களுக்கு தர இருக்குது. உதாரணத்துக்கு இவருக்கு 1 லட்சத்தை அல்லாவுக்காக மன்னிக்கிற அளவுக்கு இவருக்கு இயலாது. இவர் என்ன செய்யணும்? அல்லாவுக்காக நான் 10,000 ரூபாவை மன்னிச்சேன், மக்கள் 90,000 ரூபாய் எனக்கு தாங்க. அதுக்கு ஒரு வேற வழி, இந்த முறையில ஜக்காத்த அவருக்கு கொடுத்து அது மூலமாக எங்களை பணத்தை எடுத்துக்கொள்ளும். இதால் என்ன நடக்குது? எங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தாரான். தகுதியான ஒருத்தருக்கு ஜக்காத் கொடுக்கப்பட்டது, அந்த மனிதனை பாரத்து அந்த பெரிய பாரத்துல இருந்து அவரையும் நாங்க கலட்டி விட்டோம், அல்லாஹ் அதுக்குள்ள பெரிய நன்மைகளை எங்களுக்கு தருவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அதனால சம்பாதிப்ப நாங்க எதுக்கு சம்பாதிக்கணுமேடா? ஏந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நான் சம்பாதிக்கிறேன். அடுத்தது சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஒரு கட்டம் வருமே, அது இது வந்து கடல்ல இறங்குற மாதிரி தான், இந்த சூனியம் மாதிரி தான் சம்பாதிப்பு. அதுக்கு ஒரு தொண்டல் இல்ல, அதுக்கு ஒரு முடிவுக்கான கஷ்டம். இப்ப எங்களுக்கு மாசால நாங்க சற்று இப்ப வாகனம் சரி, வீடு சரி, சொத்துக்கள் சரி, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பின்னாலே ஏன் சம்பாதிக்கணும்? அது அப்படித்தான். ஏன் சம்பாதிக்கணும் என்றா, தீனுக்கு செலவழிக்க சம்பாதிங்க. நான் குர்ஆனுடைய கருத்துப்படி ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில போறார், ஒருவர் ஹலாலா சம்பாதிக்க போறார், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நன்மை கிடைக்கும் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றார். ஒருத்தர் ஜிஹாதுக்காக வேண்டி போறார், ஒருவர் சம்பாதிக்க போறார். ஆயத்தை வச்சு விளங்கப்படுத்துறாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவருக்கும் அதே போல நன்மை கிடைக்கும். சம்பாதிக்க போறவர் என்ன நீயத்தோட போறார்? நான் காசு பணங்களை சம்பாதிச்சு நான் அல்லாஹ் விரும்புகிற நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கணும், செலவழிச்சு என் ஆகிரத்தை சம்பாதிச்சு கொள்ளணும். அந்த நீயத் எவ்வளவு தான் அனுபவிக்க போறோம், எவ்வளவு தான் சாப்பிட போறோம், எவ்வளவு தான் தூங்க போறோம், எத்தனை வீட்டுல தான் நாங்க தங்க போறோம், எத்தனை வாகனத்தை தான் ஓட, 10 வாகனம் வீட்டுல இருந்தாலும் போறோம் ஒரு வாகனத்துல தான். அதையும் நாங்களே ஓட்டாம ஒரு டிரைவரை வச்சு ஓட்டுறத நாங்க விரும்புறோம். ஏன்னா நிம்மதியா போவேலும், தூங்கி கொண்டு போவேலும் யோசிக்கிறோம். டென்ஷன் இல்லாம இன்னைக்கு வாகனங்கள் ரோட்ல நிலைமைகள் ரஷ் அது இதால சும்மா பிரஷர் உள்ள மனிதன் பிரஷர் கூடுது. வாகனம் ஓட்டிட்டு வந்ததோட வாகனத்தை ஓட்டிட்டு வந்து பிரஷரை செக் பண்ணா பிரஷர் கூடி இருக்கு. அப்படித்தான் இருக்கு இன்றைக்கு நிலைமை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனுபவிக்க போறது ஒரு அளவு தான். அப்ப மேலதிகமாக பணம் எதுக்கு தேவை? புள்ள குட்டிகளுக்கு கொடுக்கிறேன் ஒரு அளவு கொடுத்தா போதும் என்ற கருத்து. புள்ள குட்டிகளுக்கு நாங்க கொடுக்கிற ஆகப்பெரிய சொத்து என்னன்னா, புள்ள குட்டிகளுக்கு படிப்ப அறிவ மார்க்கத்தை அல்லாத பயத்தை சக்குவாவ நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை சொல்லி கொடுத்தா அதுதான் கொடுக்கிற ஆகப்பெரிய சொத்து. வெறும் தள்ளிய கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை மார்க்கத்தை படிப்ப நல்ல பண்புகளை கொடுக்க இல்லை என்றா வேலை இல்லை. இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? பாப்பா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் திண்டு நாசமாக்கி போடுவாங்க, பாவத்துக்கு செலவழிப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ பாப்பாமா சம்பாதிச்ச பணங்களை பிள்ளைகள் நைட் கிளப்லையும் கெசினோலையும் ஐசுக்கும் தூளுக்கும் ஹராத்துக்கும் பாவத்துக்கும் செலவழித்து நாசமாக்கின சம்பவங்கள் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை விளவாயிரு. மாற்றமாக நாங்க எப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வந்தோம், எங்களோட பிள்ளைகளும் அதே மாதிரி தான் வரும். அதுக்கு தேவையான அறிவை கொடுங்க, அதுக்கு தேவையான முறைகளை சொல்லி கொடுங்க, படிப்பை கொடுங்க, நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுங்க, நல்ல பண்பாடுகளை சொல்லி கொடுங்க. அதே எங்களோட ரிஸ்க்குள்ள வழிதான், அதே எங்களோட ரிஸ்க்குள்ள வழிதான். கண்ணியமான சகோதரர்களே, மேலதிகமாக எங்களோட ஆகரத்துக்கு தான் அனுப்பி வைக்கணும். குர்ஆன் சொல்லுது, எங்கட பிள்ளைகள் எங்கட பேர்ல பள்ளி கட்டுவாங்களா, மதரசா கட்டுவாங்களா, ஸ்கூல் கட்டுவாங்களா, ரோட் போடுவாங்களா? அல்லாஹு ஆலம். உண்டையும் நம்பேலா சும்மா சடங்குக்கு ஏதாவது அந்த 3வது நாள் 40வது நாள் என்ன ஏதாவது செஞ்சு ஊருக்கே சாப்பாடை கொடுத்தாச்சு அதோட முடிச்சு கொள்றவங்க தான் அதிகம். பாப்போம் மக்கள் என்ன யோசிப்பாங்க, இவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்த பிள்ளைகள் ஒன்றும் செய்ய இல்லைன்னு யோசிப்பாங்களே, அதுக்காக வேண்டி ஏதாவது அதுவும் குறை நீக்கிறதுக்காக மக்கள்கிட்ட வாயை அடைக்கிறதுக்காக எதையாவது செஞ்சு முடிச்சு கொள்றவங்க அதிகம். அன்னை முறவேலான சோழர்களே, என்னோட மௌத்து வரைக்கும் என்னோட பெற்றோர்களுக்கு நன்மை போயிட்டு கொண்டே இருக்கும். சும்மா நான் உதாரணத்துக்கு யோசிக்கிறேன், ஒரு தாய் இருந்தாங்க, தகப்பன் இருந்தார், அவருக்கு மாசத்துக்கு மருந்து அது இதுக்கு மாசம் 30,000-50,000 செலவழியா மௌத்தாவிட்டாங்க, அந்த பள்ளிய அவங்களோட பெண்ணை சதகா செய்யலாம். நான் என் உமா ஹயாத்தோடு இருக்கக்குள்ள 30,000 செலவழிக்கிறேன் மருந்துக்கு, பாப்பா இருக்கக்குள்ள 50,000 செலவழிக்கிறது. நான் இப்ப என்ன செய்யறேன், அனாதைகள் விதவைகள் கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க, அந்த வாப்பா உமா பட பேர்ல நான் அதை சதகா செய்யறேன், அந்த கபருக்கு நன்மை பேசிக் கொண்டிருக்கேன். இப்படி எல்லாம் யோசிக்கணும் மேலான சகோதரத்திலே. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் மேலான கண்ணியமான சொல்லே, நாங்க தெரிஞ்ச எங்களுக்கு அல்லாஹ் தந்த அறிவு ஆற்றல்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தந்து இல்லை. சிலவங்க நல்ல நுணுக்கத்தாளிகள், நல்ல திறமத்தாளிகள், நல்ல ஷார்ப்பா இருப்பாங்க, சிலவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் இல்ல, சிலவங்கள்ட்ட கல்லி இருக்கு ஆனா வியாபாரங்கள் தெரியாது, விளப்பங்கள் இல்ல. நாங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்னடா, நான் செய்த வியாபாரத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்ப மாட்டேன், அதை நாங்க எப்படியும் அதை எங்களோட வச்சுக்கொள்ளத்தான் பார்ப்போம், சரி அது பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு நல்ல படுவது என்ற மீட்டருக்கு இப்படி எல்லாம் இருக்குது வியாபாரங்கள், எனக்கு எல்லா வியாபாரமும் செய்யல, எல்லா வியாபாரத்தையும் செய்யல. சிலவங்களுக்கு ஹவா தன்னாவே இந்த யாவத்தையும் செய்கிறார், அந்த யாவத்தையும் செய்கிறார், அவரு கொஞ்சம் யாவரம் செஞ்சு கொஞ்சம் வாகனம் எடுத்துட்டார், வீடு கட்டுறார், இவர் யோசிக்கிறார் இந்த யாவரத்தால தான் இவர் இதெல்லாம் செஞ்சிருப்பான், அதனால அந்த யாவரத்தையும் கைய போடுறார். இப்படி அவருக்கு அந்த ஆசை கூடி பேராசை கூடி கடைசியா நஷ்டவாளியா போறாரு. இல்லாம போனவங்க எத்தனையோ பேர். அதனால எல்லாம் எங்களால செய்ய இயலாது, எனக்கு என்ற அலந்த ரிஸ்க் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு முயற்சி ஒன்று தேவை, அதுக்கு சரியான ஒரு முறையில ஒரு ஒரு சில வியாபாரங்களோட நாங்க போதுமாக்கி கொண்ட வேண்டாம், எனக்கு அலந்தத்தை அல்லாஹ் அந்த வழியாலே தருவான் அல்லது வேற வழியால தருவான். நபி கேட்ட துவா உண்டு என்னடா, அல்லாஹும்ம கன்னி அனி பிமா ரஸக்தனி வபாரிக்லி ஃபி, யா அல்லாஹ் நீ எந்த ரிஸ்க எனக்கு அலந்திருக்கிறாயோ அந்த அலந்த ரிஸ்க கொண்டே எனக்கு போதுமாக்குவாயா, அதுல மறக்க செய்வாயா, அலந்த ரிஸ்க கொண்டே எல்லா தேவையும் பூர்த்தியாக்கி அதுல பறக்க செய்வாயா, இது நடந்தாலே போதும் எங்க எல்லா வேலையும் நடந்துரும் மேலான போது. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரங்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சின்ன தொகையொண்டு இருந்தா அவருக்கு நல்ல நுணுக்கம் இருக்கு, வியாபாரம் தெரியும், நல்ல முயற்சி செய்யக்கூடியவர். சிலவங்க இருக்கிறாங்க எவ்வளவு சல்லிய கொடுத்தாலும் அதை திண்டு முடிச்சிடுவாங்க, அவங்களுக்கு பணத்தை வியாபாரம் செய்ய தெரியாதவருக்கு வியாபாரம் செய்ய சல்லிய கொடுத்தா அது அவனுக்கு கொடுக்கறதுல நலவே இல்லை, என்று அவர் அதை சாப்பிட்டு கொண்டே தான் இருப்பார். ஜகாத்தில் ஆகும் சிறந்த ஒரு வழி என்ன தெரியுமா, மக்கள் உழைச்சி சாப்பிடத்துக்கு வழிய காட்டி கொடுக்கிறது, தொழில் வியாபாரங்களுக்கு வழிய காட்டி கொடுக்கிறது, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது. எங்களால் எந்த நாளும் உதவி செஞ்சு கொண்டு கேளாது, அவங்களே சம்பாதிச்சு சாப்பிடத்துக்குள்ள வழிய காட்டிட்டமேனா அந்த ஜக்காத் எடுத்துக்கொண்டு இருந்தவரு வார வருஷம் ஜக்காத் எடுக்க மாட்டார். அவர் ஜக்காத் கொடுக்கிறது கொடுக்காது ரெண்டாவது விஷயம், எடுக்கிற கூட்டமாவது இல்லாம போவாங்க. இதை எடுக்கிற கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறோம், ஏன்னா நாம் கொடுக்கிற ஜக்காத்துல தொகை அப்படித்தான் இருக்கு, 5,000-10,000 கொடுத்தா பிச்சை வாங்குறவங்க கூட்டிக் கொண்டு போறாங்க, பிச்சைக்காரரை கூட்டிக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நாங்க செய்யறோம். எங்கட நாட்டில் இருக்கிற இந்த தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் சரிய ஜக்காத்த எப்படி யாவரத்தை பிளான் பண்றாங்களோ, யாவரத்தை யோசிக்கிறாங்களோ, ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாடணும் என்று அத மாதிரி ஜக்காத்த கொடுக்கணும் என்று பிளான் பண்ணுவாங்களா இருந்தா, திட்டமிடுவாங்களா இருந்தா, முயற்சி செய்வாங்களா இருந்தா, ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள எங்கட நாட்டில் இருக்கிற ஏழைகளை இல்லாமலாக்கிறேன் அல்லாஹ் நாடினால். ஜக்காத்துல நோக்கமே வறுமையை இல்லாமாக்குறது, வறுமையை இல்லாமாக்குறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதுக்காக இப்பயே பிளான் பண்ணணும். நோன்பு இன்ஷால்லா மார்ச் 12ஆம் தேதி மாதிரி நோன்பு ஆரம்பிக்க போது இப்பயே நான் ஜக்காத் கொடுக்கணும், அதுக்கு இப்பயே தயாராகணும். கடைசி நேரத்தில் கேஷ் கையில இல்ல, எல்லாம் செக் தான் கையில இருக்குது, புறவைக்கு பார்ப்போம், பிஞ்சி பார்ப்போம், நோன்பு பின்னால பார்ப்போம் என்று இல்லாம வளமையாக ஜக்காத் கொடுக்கறவங்க ரமலான்ல தான் கொடுக்கறாங்க. ஏனென்றால் நன்மை கூட கிடைக்கும் என்ற நோக்கத்தோட ரமலான்ல மட்டுமல்ல ஜக்காத் கடமை, வருஷம் பூர்த்தியாகிறதோட ஜக்காத் கடமை. ஜகாத் நான் பிசினஸ் எப்ப ஆரம்பிச்சேனோ அந்த வருஷம் பூர்த்தியாகிறதோட கடமை ஆகுது, ஆனா மக்கள் வளமையாக்கி கொண்டாங்க ரமலான்ல கொடுக்கறது. அதனால வேளாண் சகோதரர் வருஷம் முழுக்க ஜகாத்த கொடுக்கணும், வருஷம் முழுக்க ஜகாத் கொடுக்கணும். அதை மாக் பண்ணிக்கொண்டே போங்க. ஜகாத்துல தகுதியானவரா என்று பாருங்க, ஜகாத்தை கொடுங்க, மாக் பண்ணுங்க, வருஷம் ஸ்டாக் எடுப்பீங்க, எல்லா கணக்கு வழக்கும் பார்த்து உங்களுக்கு விளங்குற உங்களுக்கு ஒரு 25 லட்சம் ஜகாத் கடமை, 10 லட்சம் கடமைண்டா, நீங்க கொடுத்தது ஒரு பகுதி இருக்கும், அது போக பேலன்ஸ கொடுங்க. நோம்புல மட்டுமா தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க, ஜகாத் தேவைப்படக்கூடியவங்க கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ரமலான்ல மட்டுமா இருக்கிறாங்க, வருஷம் முழுக்க இருக்கிறாங்க. அப்ப அந்தந்த காலத்துல அவங்களோட தேவை நிலைமையை வச்சு ஜகாத்துக்கு குவாலிஃபை தான் மட்டும் பாருங்க. உங்களுக்கு விளங்க இல்லைன்னா உலமாக்கள்கிட்ட கேளுங்க, தகுதியானவங்கள்ட்ட கேட்டு விளங்கி முறையாக செஞ்ச வேண்டாம், நிறைய கயிர்கள் உண்டாகும். எனவே அதே போல இன்றைக்கு இந்த கையேந்து கொண்டிருக்கக்கூடிய சிறிய சிறிய வியாபாரிகள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறவங்க, நிறைய வாலிபர்கள் மேலான சோழ வெளிநாடுகளுக்கு ஏறுறாங்க, பாஸ்போர்ட் ஆபீஸ் கிட்ட பார்த்தா விளங்குது, பெரியோர் கூட்டம் டெய்லி நிக்கிறாங்க மேலான சோழ வெளிநாடுகளுக்கு என்று போறாங்க, எத்தனையோ பேர் விசிட் வீசால போயிட்டு சின்ன பிடிக்க வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவங்க வெளிநாட்டுல போயிட்டு பற்ற கஷ்டத்தை இங்க பட்டாங்க, ஏன கருத்து எங்கேயோ போயிடுவாங்க. அந்த சூட்டுலையும் அந்த குளிர்லையும் ரெண்டு ஷிப்ட் வேலை செய்யறாங்க, ஒரு நாளைக்கு மூணு மணித்தியாலம் தூங்குறாங்க வெளிநாடுகளுக்கு போய். சில நாடுகள்ல அந்த கடுமையான குளிர்ல, கடுமையான சூட்டுல அந்த கஷ்டத்தை இங்கப்பட்டா எங்கயோ எங்களுக்கு எப்படி என்ன தேவைடா, அவசரமா பணக்காரனாவும் அவசரமா போலீஸ்வரனாவும் அப்படியா ஏழதை மேலான்னு சொல்லி, எந்த தொழில் ஹலாலோ அது எந்த தொழிலா ஹலாலான தொழில் எதுவா இருந்தாலும் அதை நாங்க சிரமத்தோட கஷ்டத்தோட இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க இந்த பஜார்ல இருக்கிற சின்ன பேர்த்த கேட்டா சொல்லுவாங்க, நான் நாட்டில இருந்து வந்தேன், நான் அந்த ஊர்ல இருந்து வந்தேன், பேமெண்ட்ல தான் படுத்தேன், ஒரு நாளைக்கு பவல் சாப்பாடோட இரவு சாப்பாடை சாப்பிட்டுக் கொள்வேன், ஒரு நேரம் சாப்பிட்டேன், இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு வரலான்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் செஞ்சுதான் ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சத மக்கியவங்களும் சொல்லிக் கொடுக்குது. அடுத்தது மிக கவலையான விஷயம், எங்கட ஒரு முஸ்லீம் சம்பாதிச்சாரேண்டா, அவர் நிச்சயமா மனைவி மக்களுக்கு கொடுப்பார், குடும்பங்களுக்கு கொடுப்பார், கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்வார், அதை நாங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்து செய்திகளை பொருத்தம் இல்லாத இடத்துக்கு கொடுத்து அந்த மனிதண்ட யாவரத்தை நாங்க இல்லாமல் ஆக்கினா எவ்வளவு கவலையான விஷயம், அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு பேர் எனக்கு அவரோட கோவம், எனக்கு அவரோட ஆத்திரம், இவன் முன்னேறக்கூடாது, இவனை இல்லாமாக்கணும் என்று நாங்க களிமா இல்லாத மக்களுக்கு இந்த தவறான செய்திகளை கொடுத்து அதை இல்லாமாக்குறது எவ்வளவு பெரிய பாவம் மேலான சோதர்களே. சர்வ சாதாரணமா இப்படி நடக்குது. அதனால அதெல்லாம் அல்லாக்கு வெறுப்பான செயல்கள், அல்லாக்கு விருப்பமான செயல்களை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டு அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களால் இதுவரைக்கும் நடந்த எல்லா வகையான குற்றம் குறைகள் பாவங்களை நீ மன்னித்து அருள்வாயா. இதற்கு பின்னால நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்களே எங்களை நேர காலங்களை கழிக்க நீ தௌஃபீக் செய்வாயா. எங்களை கொண்டு நல்ல வேலைகளை செய்ய வைப்பாயா. எங்களோட வாழ்க்கையில நிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய வேலைகளுக்கு செலவழிக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களால தாங்க இல்லாத சோதனைகள் எங்களுக்கு தந்து விடாதே யா அல்லாஹ். ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயாக. ஒவ்வொருவருடைய கடன் பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்கள யாரை கடனாளியாக மௌத்தாக்கிறாரே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரிவர நிரப்பமாக நிறைவேற்றிய நிலைமையில மௌத்தாவை தௌஃபீக் செய்வாயாக. நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. முழு உலக முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய அநியாயங்களை யா அல்லாஹ், அநியாயங்களுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல முடிவுகளை உருவாக்கி வை யா அல்லாஹ். முஸ்லீம்களை நிஸ்ராத்தை நீயே பாதுகாப்பாயாக. வா ஆகிரு தஅவானா.